தேவனுக்கு அருவறுப்பானவைகள் தொடர்ச்சி.
ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். யோசனை, சிந்தனை, உன் சிந்தனையிலிருந்து நீ ஆரம்பத்தை பிடிக்கலாம். That's right. எத்தனையோ பேர் இந்த கவைகளில் எப்படி படுகிறார்கள். நான் சொல்லவில்லை நல்ல வஸ்திரம் அணிவது அல்லது நகை போடுவது பிழை என்று, ஒற்றுக்காலும் இல்லை. பட் இன்வேரியபிளி நானொரு ஒண்ணு முருகருமேனியிலே அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தினாவை எடுத்து சென்று மற்றவர்களை எல்லாம் பார்க்க பண்ணி அப்படியே அவர்களைப் போலவே இவர்களும் நடக்க ஆரம்பிப்பார்கள், அணிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். பைபிள் கையில இருக்கலாம், இன்னும் ஏதோ சின்ன ஊழியம் செய்யலாம், ஆனால் உன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பு இன்னுமாய் உன்னுடைய ஊழியத்தின் இடம், உன்னுடைய நிறைவு, உன்னுடைய வாஞ்சை அவைகளிலே நிச்சயம் தடை வந்து கொண்டே இருக்கும். உலகத்திலும் அவர்கள் உள்ளவர்களும் அன்பு கூற அறிந்திருங்கள் என்று தேவன் சொன்னார். அதுதான் அங்கு பிடிக்கிறது. அடுத்ததாக கலாத்தியருடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடக்கம் வாசிப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே? சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறு ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். தெரிந்தோ தெரியாமலோ சில ஊழியர்கள் வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவர்கள் சாபத்துக்குள்ளாய் வருவார்கள் என்பதை அறிய கடவர்கள். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். God has pronounced a curse upon people who preach a wrong gospel. பிழையான சத்தியத்தை அறிவிப்பவர்களுக்கு ஏற்கனவே இங்கு சாபம் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, கராச்சிய சபை ஏதோ ஒரு நேரத்திலே பிழையான நற்செய்தியை பரப்புகிறவர்களால் பாதிக்கப்பட்டது. சுவிசேஷத்தை வேறு விதமாய் புரட்டி அங்கே பிரசங்கித்தார்கள். கலாத்தி சபையில் இருந்த சிலர் அதை விசுவாசித்தார்கள். அவர்கள் அதை விசுவாசித்த மட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். சில வழி அது முதலில் சிந்தனையிலே ஆரம்பித்திருக்கலாம். அவர்கள் பிரசங்கித்த அந்த வேற நற்செய்தியை வித்தியாசமானது சிந்திக்க சிந்திக்க சாத்தான் அவர்களை கெடுத்தான். இதனாலே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் அவர்கள் புத்தியிலே குழப்பமடைந்தார்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? மயக்குவது யார்? மந்திரகாரர்கள். மயக்கம், அதாவது சாத்தான் மயக்கினான் யாரையோ உபயோகித்து, பிவிஸ்ட் என்று போடப்பட்டிருக்கிறதா ஆங்கிலத்திலே, பிவிஸ்ட் விஸ்கிராஃப்ட், மந்திரவாதம். அப்ப கிறிஸ்தவர்கள் பிழையான காரியங்களை கேட்பதனால் மயக்கம் அடைய பிசாசினுடைய வஞ்சிப்புக்குள்ளாய் வர இடம் உண்டு. உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் வஞ்சிப்பிலே பிடிபட்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு புத்தி இல்லையா என்று ஆவியானவர் கேட்கிறார். பார்த்தீர்களா? அதனால இன்னும் ஒரு காரியம் நடந்தது. என்ன? அவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்ப மயக்க நிலையிலே இது கொண்டு வந்து தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்கிறது? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணுகிறது. பார்த்தீர்களா? இப்படிப்பட்டவர்கள் கலாத்தி சபையில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பார்த்தீர்களா, மாமியார் அவர் உணர்த்துகிறார், இந்த பிழையான நற்செய்தியை இவர்கள் கேட்டதனாலே இவர்கள் இந்த மயக்கத்திலே பிசாசின் வஞ்சிப்பில் எப்படிப்பட்டார். இன்றைக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை விதமாக சுவிசேஷத்தை சொல்கிறார்கள், ஜனங்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். பல சபையார் அவன் எந்த இடத்துல இருந்து வாரான், என்ன அவனுடைய சபை, இந்த சுவிசேஷகன் யார், அவர் சொந்த கார்ல வாரா, அவனுக்கு அவருக்கு சொந்த மனைவி இருக்கிறதா, இந்த வார அவரோட வந்திருக்கிற பொம்பளை யார் என்பதை எல்லாம் ஆராய்கிறதில்லை. அவர் சொந்த பணத்தை கட்டி வாரா, இவருடைய நோக்கம் என்ன, ஒன்றும் ஆராய்கிறதில்லை. எவன் வந்தாலும் உடனே புல்பிதை கொடுத்து விடுவார்கள். ஒரு சில வேளைகளில் அந்த பிழையை நானும் விட்டேன், அதனாலே வந்த விபரீதங்கள் பெரிது, நேரிட்ட விபரீதங்கள், அகன்று போன குடும்பங்கள், எஸ் ஃபால்ஸ் பீப்பிள், எஸ். சோ இப்படியாய் நடந்தது மட்டுமல்ல, இவர்களுடைய அந்த வஞ்சிப்பின் அந்த மயக்கத்தின் பிரதிபலிப்பு என்ன, அவர்களுக்கு என்ன நேரிட்டது. 4:10 9 வாசிப்போம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, பரிசுத்தவான்களை தான் எழுதினார் கலாத்திய சபையில், ரைட், அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நாள் பார்க்கிறார்கள், செவ்வாயில வேண்டாம் புதன்ல வைப்போம், புதன் மதன் வேண்டாம் வியாழன்ல வைப்போம், வியாழன் கள்ள வியாழன் வெள்ளியில வைப்போம், வெள்ளி கள்ளி சனி சி சனியன், திங்கள் செவ்வா புதன் புதன் வியாழன் வள்ளி சனி என்று மனுஷன் வைத்தான், தேவன் வைக்கவில்லை. தேவன் எப்படி வைத்தார் பிரதர், முதலாம் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நாலாம் நாள், எது பிரதர் முதலாம் நாள், ஞாயிறு. ஆமென். இது மனுஷன் ஏற்படுத்தின காரியம், கிரகத்திர பேரை கொண்டு வச்சு கிரகமா போனான். மாதங்களும் வருஷங்களும் பாக்கின, அடுத்த வருஷம் வைப்போம், அடுத்த மாதம் நல்ல நல்ல மாதமாம், ரிஷி மாதம், நாள் பார்க்கிறது போய் நாள் பார்த்து வச்ச காரியங்கள் எல்லாம் நிலைச்சிருந்ததா, நாள் பார்த்து வச்ச கல்யாணம் எல்லாம் அநேகமாக பிரிஞ்சு கிடக்குது, நாள் பார்த்து பொன்னுறுக்குகிறாய், இப்பொழுது அவன் தும்புத்தடி நீ கத்தி எடுத்து நிற்கிறாய். அப்ப எந்த நாள் சரிவரவில்லை. அப்ப அவர்கள் இதனாலே வஞ்சிப்படைந்து, இந்த கலாச்சியர் மயக்கமடைந்து, அந்த மயக்கத்தின் பிரதிபலிப்பு தான் இவர்கள் நாட்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள், மாதங்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். கவனமாயிரு, ஆவியானவர் கேட்கிறார், மறுபடியும் இதுகளுக்குள்ளே போகிறீர்களா. சாத்தானுக்கு பயந்து, This is the problem of some believers. You see, எழுத்துமச்சை 3:6-9 பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழப்புண்டு, எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். என்னையும் எம்பரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். மந்திரவாதத்தில் இப்படிப்பட்டவர்கள், மந்திரவாதம் தங்கள் வாழ்க்கையில கிரிய செய்கிறவர்கள். சில வழிகளிலே அவர்கள் வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரிந்த மந்திரவாதிகளாக இருக்கலாம், சாத்தானின் ஊழியர்களாக, அல்லது கிறிஸ்தவம் என்கிற போர்வையிலே ஆட்டுச்சோலை போற்றிய ஓநாயைப் போல இவர்கள் நுழைந்து தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே பக்க வழிகளால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களைப் போல மறுபிறப்பு அடைந்தவர்களைப் போல வந்து கெடுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த சாத்தான் அநேகமாக அவர்களுக்கே தெரியாது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 13 அதிகாரத்திலே நாங்கள் அந்த மாயவிச்சக்காரன் எலிமாவை நாங்கள் வாசித்தோம். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே இன்னும் ஒரு சீமோன் எனப்பட்ட மந்திரவாதியை நாங்கள் அங்கு பார்த்தோம். இவர்கள் சத்தியத்துக்கு முரண்பாடாக இருக்கிறார்கள். குறைப்பாய் அந்த 13 அதிகாரத்தில் அவன் சத்தியத்தை எதிர்த்து நின்றான். இப்படிப்பட்டவர்கள் பெருகுவார்கள். ஆம், சிலர் சில சின்ன சின்ன காரியங்களில் முரண்பட்டார்கள். எவ்வளவுதான் நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் இப்படிப்பட்டதான ஆவி அவர்களிலே கிரியை செய்தது. குறிப்பாய் ஒரு சகோதரர் 5-6 வருஷம் என்னோடு கூட இருந்தவர். அவர் வாய் திறந்தா போய் பேசுவார், உண்மைதான். ஆனால் அடிக்கடி அவருக்கு சத்தியத்தில் முரண்பாடு வந்து கொண்டே இருக்கும். அதேன் அப்படி அதேன் இப்படி அவருடைய மனதை பிசாசு விடுறதே இல்லை. இப்பொழுது வெளியே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார். அந்த ஆவியில் பிடிபடுவார்கள். அவரது சத்தியத்தை கேட்கிறவர்கள் அனைவரும் மயக்கத்தில் பிடிபடுவார்கள். கலாச்சியர் கேட்ட பொழுது அவர்கள் மயக்கத்துக்குள்ளானார்கள். அந்த சகோதரன் ஒரு சகோதரியோடு பேசி நான் ஒரு இரவு முழுவதுமாக அல்ல கொஞ்ச நேரம் நான் பார்த்தேன். அந்த சகோதரி கெடுக்கப்பட்டாய். லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் திஸ் வே. அப்ப என்னை எம்பரை மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள் பார்த்தீர்களா? புத்தியிலே இவர்கள் துர்க்குணமுடையவர்களாக இருக்கிறார்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இதுதான் அற்புதமான காரியம், இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. ஆமென். Can you say ஆமென்? இவர்கள் கனகாலத்துக்கு போக மாட்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். புத்தி இல்லாத பெண்களுடைய எங்கேயாவது ஒருவன் மனதை குழப்பமடைஞ்சு போயிட்டா அவனை தேடி போவார்கள். பிரதர் வாரீங்களா? பைபிள் ஸ்டாண்டிக்கு உலகம் வந்து ஜனம் கிடக்குது, அங்க போறது பால் விக்கிரவன் வீட்டுக்கு போறது, அல்லது இன்னும் வேற யாரோ என்னமோ குழப்பம் அடைந்து நின்று போட்டின மேய்ப்பரோட, அல்லது ஏதோ ஒரு மச்சாள் ஒரு குடும்பம் கண்டு தேடி 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 அங்கே போவீனம். இந்த எண்ணெயும் அம்பரையும் எவ்வளவு அற்புதமாய் எழுதி வச்சிருக்கிறார் என்று பாருங்கள். சோடியா போகுது எண்ணெய், அடுத்தது எம்பரே. ஆனால் இவர்கள் கனகாலத்துக்கு போக மாட்டார்கள். ஆமென். இவர்களுடைய மதியோடு எல்லாருக்கும் தெரிய வரும். அற்புதமாய் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒருத்தனை விடுறானா? ஒரு பொம்பளை குழப்பம் அடைஞ்சிருக்கா வீட்டுல? ஓடிப்போ அவர்கிட்ட, சிஸ்டர் நாங்கள் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம், நீங்கள் இப்படி இருக்கிறது சரியல்ல, வாருங்கள் செல்வோம் நாம் தேவனின் வீட்டுக்கு. அவள் மாண்டு போகிறாள். செந்தாமரை முகம் யம்ரே. ஆனாலும் இவர்கள் மதிகேடுக்கு யாய் வழிபடும். Praise the Lord. அந்த 9 வசனத்திலே நாங்கள் அவதானிக்கிறது என்ன? இவர்கள் மோசையோடு எதிர்த்து நின்றாலும் மோசையினுடைய அந்த கோல் பாம்பாய் மாறியது, அவர்களுடைய கோலை விழுங்கி போட்டது. There's an open conflict. நேரடியாய் மோதல் அங்கு நடக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அங்காலே பொய்யான இந்த சத்தியத்தை எதிர்க்கும் ராஜ்ய அந்த ஊழியர்களுக்கும் ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும். But God wins. Hallelujah. கொஞ்சம் விட்டு கொடுப்பார். உங்களுக்கு தெரியும் தானே இவர் தகடு கொடுக்கிறது எவரண்டு. இவர் கொஞ்சம் பெறப்படுறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்பார். கடைசியா அவரும் கம்பா ஃபார்ம் ஆக்கிட்டாரு. கொஞ்சம் அதெல்லாம் விழுங்கிச்சு, அந்த ரெண்டு பாம்பு விழுங்கிச்சுதான் ஸ்வாலோட். That's right. That is what is going to happen nowadays. Open conflict. Rendam commit to you. Moondru. Padimoondru. பொல்லாதவர்களும் எச்சர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாயும் மோசம் போகிறவர்களாயும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். சகோதரர்களே, இவர்கள் தேவனுடைய ஜனத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுவார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், ஊழியர்கள் எனப்பட்டவர்கள், போதகர்கள் எனப்பட்டவர்கள், பி வெரி கேர்ஃபுல். இவர்கள் பொல்லாதவர்களும் எச்சர்களும் சத்தியமான ஏமாற்றுகிறவர்கள், மோசம் போக்குகிறவர்களும் மோசம் போகிறவர்களும் தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள், அதோடு மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட், தே டிசீவ், தே டிசீவ் நாட் ஓன்லி தே, தே ஆல்ரெடி டிசீவ்ட் அண்ட் தே டிசீவ் அதர் பீப்புள் ஆல்சோ. Deception is say they get worse and worse. யாசோ மூலம் அதிகாரம் 8 வசனம், கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோடு சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களை கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டால் அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும், can you see, அந்த நாள் தொடக்கம் இருந்து வருகிறது. சாத்தானுக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விற்று போட்ட ஜனங்கள் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகள், அந்த நேரம் தொடக்கம் வருகிறது. இது புதிதான காரியம் அல்ல. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால், சிலர் சொல்கிறார்கள் இதெல்லாம் பூச்சாண்டி விளையாட்டு, எல்லை ஏதோ தேவன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார், சாத்தானின் வல்லமையை உபயோகித்து அவனுக்கு ஒப்பு கொடுத்து சாத்தான் அந்த மனுஷர்கள் மூலமாக செய்யும் காரியங்கள் மந்திர வித்தைகள். எஸ், மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். எதை? அவர்களும் கோலை போட்டார்கள், அவைகளும் பாம்பாயிற்று. அவர்கள் ஒவ்வொருவராக தன் கோலை போட்ட பொழுது அந்த மந்திரவாதிகள் அவைகள் சர்ப்பங்களாயின, ஆரோனுடைய கோலோ அவர்கள் கோல்களை விழுங்கின. இருபதாம் வசனம், கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க அடிக்க நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் சற்று நதி நாரி போயிட்டு நதியின் தண்ணீரை குடிக்க எய்ப்தியருக்கு கூடாமல் போயிட்டு, எய்ப்து தேசம் எங்கும் ரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். அவன் பார்த்தா மோசே எங்கடாக்களும் செய்வாங்க, அப்ப நான் உன்ன உன் கர்த்தருக்கு நான் செவி கொடுக்க வேணும். பார்த்தாயா, மந்திர வித்தையினால் சாத்தானுக்கு வல்லமை இருக்கிறது. தேவன் அனுமதித்த இடம் வரை அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்று அனைவரும் நினைக்கிறார்கள். இல்லை, நீ முட்டாளாக இருப்பாய் அப்படி யோசித்தால். தன்னுடைய காரியங்களை நடப்பித்து வைக்க, தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவன் ஜனங்களை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஆனால் சொற்ப காலத்துக்கு தான் இருக்கு. ஆம், மாண்டு போக வேண்டியதில்லை. எத்தனையோ பேர் சாத்தானின் வல்லமையை நாடுகிறார்கள், அந்த மந்திரவாதிகள் இடத்திலே போகிறார்கள், கொடி செல்ல கேட்க போகிறார்கள், அஞ்சனம் பார்க்க போகிறார்கள், ஓடி சாப்பாடு சீனி டாஃபி இவைகள் கொடுத்து காரியங்களை சாதிக்கிறார்கள். இவர்கள் தப்புவதில்லை. காந்தகமும் நெருப்பும் உள்ள இடமே இவர்களுக்கு பங்காயிருக்கும். அந்த இடம் தான் தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிறார். எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகள் வரும்படி செய் என்று சொல் என்றார். தவளைகள் எதை கொப்பா இருக்கிறது? அசுத்தாவிகள். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினார், அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து பார்த்தீர்களா? தேவனுடைய அற்புதத்தை, அடையாளத்தை மிமிக், கொப்பி அடிக்க ஒரு அளவாக சாத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால ஜனம் மாண்டு போகிறார்கள். அற்புதங்கள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள். கூடு போட்டு ஏதோ ஒரு காரியம் சோமாகியதும் இவர் நினைக்கிறார்கள் தேவனிடத்தில் இருந்து வந்தது என்று. மிகவும் பரிதாபம், வஞ்சிக்கப்படுகிறது அந்த குடும்பம். அல்லது அஞ்சனம் பார்க்க போய் அந்த காரியம், அந்த எந்த இடத்திலே அந்த பொருள் இருக்கிறது, எந்த இடத்திலே அந்த சகோதரன் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று அது காண்பித்தார் நினைக்கிறார்கள் தேவன் காண்பித்தார் என்று. எல்லை சாத்தான் இடத்தில் இருந்தது வருகிறது. மந்திரவாதிகளும் அப்படியே செய்து எகிப்து தேசத்தின் தவளைகளை வரப்பண்ணினார்கள். சரி, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பகுதியிலே? மந்திர வித்தையிலே. தேவன் விசுவாசத்தின் தேவன், தன் உண்மையின்படி அவர் அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கிறார். ஆனால் சாத்தானோ மந்திரவாதிகளை வைத்து, மந்திர வித்தையினாலே, மஞ்சிப்பினாலே, பொய்யான அற்புதத்தினாலே அவன் தன்னுடைய காரியத்தை நடப்பிக்கிறான். ஆனால் அவன் தோற்கடிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவினால் தோற்கடிக்கப்பட்டான். சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். தேவன் அனுமதிக்கிற அளவுக்கு தான் பிறகு அவங்க போகலாம். அங்கால ஒரு மில்லி மீட்டர் போக முடியாது. தேவனுடைய ஒரு தேவதூதன் காணும் வேதம் சொல்கிறது. அவன் மேலே இருந்து வானத்திலே இறங்கி வந்து சாத்தானை பிடித்து சங்கிரியினாலே கட்டி அவரை பாதாளத்திலே தள்ளுகிறான். ஹல்லேலூயா. You don't need God for that. He will send one angel. ஒரு தேவதூதன் காணும். That's right. 16வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசமெங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான், அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய், எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். யாரிடத்திலே? சாத்தான் இடத்திலே. செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமென். பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. பல தடவைகளிலே சிலருக்கு நான் விடுதலைக்காக ஜெபிக்கும் பொழுது சாத்தானின் கட்டுக்களையும் சூனிய கட்டுக்கள் வல்லமையையும் நான் உடைத்து ஜெபம் பண்ணின உடனே அங்கு வெளியரங்கமான அடையாளங்கள் காண்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த வியாதி படுக்கையில் இருந்த அந்த பிள்ளையினுடைய பெற்றாரோடு நின்ற மற்ற உறவினர்கள், அவர்கள் சாத்தானின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்து தெரியாத்தனமாக அவனால் வஞ்சிக்கப்பட்டு அவனை வழிபடுகிறபடியால் இவர்கள் போய் இந்த பெற்றாரை கெடுத்து, அந்த பிள்ளையின் பெற்றாரை, அவர்களுக்கு பலவிதமான ஆலோசனைகள் சொல்லி பிள்ளையை கூட நீ அப்படி செய்ய வேண்டாம் என்று வேறு பக்கத்தால் இழுத்து கொண்டு போய் சில மந்திரவாதிகள் இடத்திலே கொண்டு போய் அங்கு ஜெபம் பண்ணி இரண்டு நாட்களிலே அந்த பிள்ளை செத்திருக்கிறது. இப்படி பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இங்க காரியங்கள் கட்டுக்களை உடைக்க அது உடனே பார்க்கறது இப்பொழுது எனக்கு இருக்கிற கடமில்லை. ஏதோ ஒரு வழியிலே நான் மறுபடியும் உள்ளே திரும்பி வரணும் என்ன செய்கிறது பெற்றாருக்கு ஆலோசனை கொடுத்து விவகாரங்கள் மூலமாக அவர்களை இழுத்துக்கொண்டு போய் மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை பண்ணுகிறது மந்திரவாதிகளோடு பணி உடனே அது போக வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீர்களா இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த காரியங்களிலே இருந்து முதலாவதாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய காரியம் தேவனுடைய திட்டங்கள் பிசாசுடைய தந்திரத்தினாலே சதிமோசங்களினாலே எதிர்க்கப்பட்டது. தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்ட அவருடைய திட்டங்களை முறியடிக்க பிசாசானவன் மந்திரவாதிகளை வைத்து மந்திரங்களை உபயோகித்தான். ஆனால் ஒரு அளவாக கிரியை செய்ய தேவன் அனுமதித்து அந்த கடைசியாக கூறப்பட்ட அந்த பேன் விஷயத்திலே நேப்பாட்டினார். அவ்வளவும் கான் மந்திரவாதிகள் சொன்னார்கள் இது தேவனுடைய விரல், அதற்கு மேலங்கால் செய்ய முடியாது. இதை ஜனங்கள் அறிந்தால் எவ்வளவு நல்லம் இல்லையா, எவ்வளவு நல்லம். So the devil opposes the move of God. அவர் தேவனுடைய ஒரு வழிநடத்துதலை ஒரு எழுப்புதலை சாத்தான் எதிர்த்து நிப்பாட்ட வருவார். ஆனால் இந்த இடத்தில் எதன் மூலமாக நிப்பாட்டுகிறான், அதாவது மந்திர விச்சையினால், இந்த மந்திரவாதத்தினாலே அவனுடைய ஒரு வல்லமை உள்ள ஆயுதம். இரண்டாவதாக நாங்கள் அறிய வேண்டியது தேவனுடைய சில அற்புதங்களை சாத்தானால் கொப்பி அடிக்க முடியும். சிலரை அவன் குணமாக்கலாம், சிலருக்கு சில பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கொடுக்கலாம், இன்னும் சிலரை அவன் நன்றாக ஐஸ்வர்யத்தினாலே நிறைக்கலாம், சிலருக்கு உயர்ந்த ஒரு பதவி கொடுக்கலாம். மரணப்படுக்கையிலே கிடக்கிற ஒருவரை அவன் குணமாக்கலாம் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற, தன்னுடைய வஞ்சிப்பு காரியங்களை நிறைவேற்ற அவன் செய்யலாம். இயேசுவினிடத்திலே சொன்னார், இவ்வளவு ராஜ்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் விழுந்து வணங்கினால் நான் உமக்கு கொடுக்கிறேன். இவைகளை இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்குமே எத்தனையோ பேருக்கு சொல்லுகிறான், என்ன என்ன நீ வணங்கிக்கொள், நான் சொல்வதை செய், எல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன். பார்த்தீர்களா, சில காரியங்கள் அவன் கொப்பி அடிக்கலாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மின்னுவதெல்லாம் பொன் அல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. நோ, இட் இஸ் நாட். மூன்றாவதாக நாம் அவதானிக்க வேண்டியது இஸ்ரவேல் ஜனம் வெளியே போகவிடாது. கடைசியாக அவன் கைகொண்ட ஆயுதம் மந்திரவாதம். That was the final weapon the devil used to oppose God's servants, to prevent these people from going out of Egypt. மந்திரவாத சித்தம் கடைசியாக உபயோகித்தான். அருமை சகோதரர்களே, இதே விதமாகத்தான் இந்த கடைசி காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் கூடுதலாய் நடக்க போகிறது. இந்த மந்திரவாதத்தை கண்டு எந்த பயமில்லாமல் தேவனுடைய வார்த்தையிலே நிலைச்சிருந்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எழுந்து நிற்கிறதற்கு எதிர்த்து நிற்கிற ஊழியர்களும் சபையும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அவன் கோலை போடுவான், இவர்களுக்கு கோலம் இல்லை, கோல கொப்பா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய வல்லமை அவர்களுக்கு தெரியுமா இல்லை, எத்தனை சபைக்கு தெரியும். வெறும் ஒரு சொல்லாக எடுத்தவர்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், அதுதான் அவர்களுக்கு தெரியும். But they do not know the power that is invested in that name. Jesus himself is there in that name, the risen Lord. Then that name has taken the place of the risen Lord. உயிர்த்தெழுந்த இந்த கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்த இடத்தை எடுத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. And how many churches are they know to use that name against the powers of darkness, against the sickness, against Everything that opposes God and His plan. நோய்களுக்கு விரோதமாக, அந்தவார சக்திகளுக்கு விரோதமாக, பலவிதமான பிசாசுடைய சதிமோச திட்டங்கள் அவன் கொண்டு வருகிற, அவனுடைய பொல்லாத கிரிகைகள் அவைகளுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகிக்க எத்தனை சபை கற்றுக்கொண்டு இருக்கிறது? எத்தனை விசுவாசிகளுக்கு தெரியும் தங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள? இந்த கடைசி நாட்களில் மிக முக்கியம். நான் படித்தான் போய் முடியப் போகிறேன்.
எண்ணாகமம் 22 அதிகாரம் 23 அதிகாரங்களிலே பிலியாம் எனப்பட்ட ஒரு மனுஷன், இவன் ஒரு சூனியக்காரனாக இருக்கிறான். இந்த மனுஷன் சபிக்கிறாக்கள் சபிக்கப்பட்டார்கள். அப்ப பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனம் பலத்த ஜாதியாகி தன்னை மேற்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து இந்த சூனியக்காரனை அழைப்பித்து பிழையாமை தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படிக்கு அவன் கேட்டுக்கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனை சபிக்க விடவில்லை. ஏதோ ஒரு விதத்திலே இந்த சூனியக்காரனோடு ஆண்டவர் பேசினார். மந்திரவாதிகளோடு ஆண்டவருக்கு பேச தெரியும், எதுவும் அவரை தடை பண்ண முடியாது. லாபான் தேவனை அறியாதவனாய் இருந்தான். ஆனால் தேவன் பேசினார் யாக்கோபோடு, அவன் என்னுடைய தாசன், நன்மையும் நீ பேசக்கூடாது, தீமையும் பேசக்கூடாது. சரி, சோ இந்த பிழையம் சபிக்க ஆரம்பித்த பொழுது ஆசீர்வாத வார்த்தைகள் அவன் வாயிலாக வந்தது. ஆனால் தேவன் ஏற்கனவே சொன்னார், இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேல் நீ சபிக்க கூடாது. ஆனாலும் அவன் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு போனார். கச்சர் அனுமதித்தார். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். சவுதூதன் வாளோடு உரிய பட்டயத்தோடு நின்றதும் கலைகளுக்கு அவன் அடித்ததும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ இந்த ஒரு மந்திரகாரனை நீங்கள் இந்த இரண்டு அதிகாரங்களிலேயும் வாசிக்கலாம். என்னாகமத்திலே ஒவ்வொரு தடவையும் இஸ்ரவேல் ஜனத்தை அவன் சபிக்க வாய் எடுத்த பொழுது ஆசீர்வாத வார்த்தைகள் அவன் வாயிலூடாக வந்தது. அவனே சொன்னான், அதுக்கு பிறகு என்னால் முடியாத காரியம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இல்லையா? யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. ரைட். சோ அந்த இடத்திலும் நாங்கள் இந்த மந்திரவாதம் சாத்தானின் ஊழியர்களாலே அது நடப்பிக்கப்படுகிறதை, தேவன் நடுவில் நின்று அதை நிற்பாற்றுவதையும் அதை ஆசீர்வாதமாக்குவதையும் நாங்கள் வாசிக்கிறோம். எலியாவுடைய நாட்களிலே முதலாம் ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே 850 அங்கே பொய்யான திக்கதரிசிகள் அவனோடு மோதினார்கள். பாகாலின் திக்கதரிசிகள், பொய் திக்கதரிசிகள், மந்திரவாதம் மோதுகிறது. அதற்கு காலாக இருந்தது ஜேசபல் என்கிற மந்திரஹாரி. சரி, எலியா சாத்தானின் வல்லமையை முறியடித்தான். தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்து எஸ் அந்த திக்க தரிசிகளை கொன்று போட்டான். இந்த முறையிலே நாங்கள் ஒரு காரியம் அறிய வேண்டும். எலியா வானத்திலிருந்து நெருப்பு கொண்டு வந்தான் உண்மைதான். ஆனால் பிசாசு பிடிப்பட்ட அடையாளங்களையும் கப்பி அடித்து அவன் இவைகளை செய்து ஜனங்களை வஞ்சித்து இயேசுவண்டை வழி நடத்த விடாது, வேறு பக்கம் எச்சரிப்புவான். இதை நீங்கள் வெளிப்படையாக 13 வாசிக்கலாம். பொய்யான அற்புதம் பிசாசு செய்கிறான், நெருப்பு கொண்டு வந்து. ரைட். அடுத்ததாக நினிவே பட்டணம், பபிலோன் பட்டணம் மந்திரவாதம் நிறைந்த ஒரு நாடாக இருந்தது. நாகூமினுடைய புத்தகம் 3 அதிகாரம் 4 வசனம், தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் பார்த்தீர்களா? நாகும் மந்திரவாத இந்த புத்தகத்திலே நினைவே பட்டணம் மந்திரவாதத்தின் மையமாயிருக்கிறது என்பதை தேவாவியானவர் மூலம் பேசுகிறான். இலங்கையும் இப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்கிறது. ஷூர், எதற்கெடுத்தாலும் சூனியம் மந்திரவாதம், எதற்கெடுத்தாலும் ஒரு வஞ்சனம் சாஸ்திரம், எதற்கெடுத்தாலும் ஒரு ஓதி கொடுப்பது, எதற்கெடுத்தாலும் நாள் பார்ப்பது, எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒரு சாத்தானினுடைய காரியம் பயிற்சினாலே. மந்திரிச்சு கட்டுவது, கூடு போடுவது, சகலரும் தண்ணி ஓடுவது, இளநி ஓடுவது. சரி, சூனியம் நிறைந்த இடம் நினைவே அதே மாதிரி தான் இருக்கிறது இலங்கையும். இதோ அந்த வசனத்தை பாருங்கள், தன் வேசித்தனங்களினால் அதாவது மந்திரவாதத்தினால் ஜாதி ஜனங்களையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரி. You see, witchcraft sells the people to the devil. மந்திரவாதம் ஜனங்களையும் பிள்ளைகளையும் வம்சங்களையும் பிசாசுக்கு விற்கிறது. சில சொன்னீர்கள், நான் பிசாசுக்கு வித்து போட்டேன் என்று. அப்ப மந்திரவாதம் தேசங்களையும் வம்சங்களையும் ஜனங்களையும் சாத்தானுக்கு வித்து போடுகிறது. ஏசியா 47 அதிகாரம் 1 தொடக்கம். சந்தான தேசமும் விதவையாயிருப்பும் ஆகிய இவரெண்டும் உனக்கு சடுதியாகவே நாளிலே வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பந்தின வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உண்மையில் வரும். இதற்கு விரோதமாக கூறப்படுகிறது பெபிலோன் என்ற பட்டணம். காலகட்டத்திலும் உண்மையான சபைக்கு முதலாவது எதிரியாக பொய்யான சபைதான் எதிர்க்கும். அந்த சபை கூட, அந்த பொய்யான சபை கூட மந்திரவாதம் கிரியை செய்து கொண்டிருக்கும். இதை நீங்கள் வெளிப்படையாகவும் 17 அதிகாரம் 18 அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். பழைய பாட்டிலே ஜெசபெல் என்கிற சூனியக்காரி, அது எங்களுக்கு தெரியும், ஆகாமருடைய மனைவி. அவர் சித்தம் போட்டு எவ்விதமாக நாபோத்தினுடைய அந்த காணியை எடுத்து அவனையும் கொண்டு போட்டாள் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். மிக திறமையான ஒரு உதாரணம். எப்படியாய் ஆகாமருடைய முத்திரையை எடுத்து அந்த அவனுடைய சீலை இவள் எடுத்து கையெழுத்து போட்டு எல்லாம் செய்து சதித்திட்டம் எல்லாம் செய்து அவள் அந்த காரியத்தை நிறைவேற்றாள். மந்திரவாதம், மனைவி ரூலிங், செவிமாவோனுடைய ஆட்சி மாதிரி. அது பிழை, அது மந்திரவாதம். அதுக்கு பிறகு அவள் எவ்விதமாய் மழிந்து போனால் செத்தாள் என்பதையும் நாங்கள் வாசிக்கிறோம். மந்திரவாதம் இன்றைக்கு பல குடும்பங்களை கிரிய செய்கிறது. பல குடும்பங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. மனைவிதான் ஆளுகிறாள், மனைவிதான் எல்லாம் அங்கே தீர்மானம் எடுக்கிறாள். பிழையான காரியம், தேவன் இப்படி செய்யவில்லை. அதை குறித்து நாங்கள் ஒரு தரவை கொஞ்சம் விவரமாக நாங்கள் படித்துக் கொள்ளலாம். மந்திரவாதம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் அது எதுக்கு? இயேசுவின் நாமத்திலே சகல தொடர்புகளையும் நாம் உடைத்தறிவனும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாம் என்கிற அந்த மனுஷனை அழைத்ததற்கு பின்பு தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஒரு தடவை நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னார். ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உச்சமனாயிரு, உத்தமனாய் நடந்து கொள், நடந்து கொண்டு உத்தமன். சர்வ வல்லமை உள்ள தேவன், I'm God Almighty. எப்படியாக அவர் சொல்லுகிற பொழுது, ஏற்கனவே தேவர்கள் எனப்பட்ட சில பொய்யான, அதாவது சாத்தானின் ராஜ்யத்திலே இருக்கிற அந்தகார சக்திகளை ஜனங்கள் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அநேகமாக தெரியாமல் பணிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் அறியலாம். ஏற்கனவே ஆபிரகாமின் குடும்பத்திலே அங்கே சில சேவர்கள் எனப்பட்டவர்களே அவனது உறவினர்கள், அவனுடைய இனச்சார், வீட்டார் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சிலைகளை செய்து, சொரூபங்களை செய்து, ஆகையினாலே இவைகளில் எல்லாவற்றிலும் இருந்து தான் மேன்மையானவர், சர்வ வல்லமை உள்ளவர், அதாவது வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் சமுத்திரத்தையும் உண்டு பண்ணினவர். ஒரே தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும்படி அவர் இப்படியாய் அவர் அவனோடு பேசினார். See, I am God Almighty, El Shaddai. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். 35 அதிகாரத்திலே ஆதியாகமம், யாக்கோபு தேவனாலே வழிநடத்தப்பட்டுக் கொண்டு இருக்கும் வேளையிலே தேவன் சொன்னார், யாக்கோபு நீ எழுந்து பெத்தேல், அதாவது பெத்லேமுக்கு போ என்று சொன்னார். 35 அதிகாரம், தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போக போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னுடைய கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். இங்க யாக்கோபு தன்னுடைய உறவினர்களுக்கு, அவருடைய வீட்டாருக்கு சொல்லுகிறான், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்படியானால் இந்த உலக ஜனத்தோடு எங்கும் அங்குமாய் அங்குமாய் அவர்கள் பரதேசிகளாக சஞ்சரித்த அந்த நாட்களிலே அவர்கள் வணங்கிய பணிந்து கொண்ட அந்த அந்நிய தெய்வங்கள், தெய்வங்கள் எனப்பட்ட அந்த அந்தகார சக்திகள், இவர்கள் அதிலே அதனுடைய கண்ணியிலே வஞ்சிப்பிலே சிக்கொண்டு போனார்கள். ஆகையினாலே இப்பொழுது தேவன் இடம் மாற்றுகிறார், மறுபடியும் அந்த இடத்தில் போக சொல்கிறார். இவர்கள் போன இடங்களிலே அங்கே இருந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள், அந்த ஜனங்கள் செய்கிற காரியங்களை கற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய சம்பிரதாயங்களை, அவர்களுடைய வழிபாடுகளை, அவர்கள் வணங்கும் தெய்வங்களுக்கு செய்யும் ஆராதனைகளை கற்றுக்கொண்டார்கள். அநேகமான வேளைகளிலே அவர்களுடைய அந்த தெய்வங்களை வணங்கினார்கள், அந்நிய தெய்வங்களை, தெய்வங்கள் எனப்பட்டவைகளை, அவைகளைப் போல இவர்களும் சொர்பங்கள் செய்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது அவன் உள்ளத்திலே வந்ததென்ன, இந்த அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு. அப்படியானால் அந்நிய தெய்வங்கள் ஏதோ அவர்களுடைய காரியங்கள், அந்த தெய்வத்தின் காரியங்கள், தெய்வம் எனப்பட்டதன் அல்லது அவருடைய சொரூபங்களோ சிலைகளோ இருக்கும் பொழுது தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஜனம் கரைப்பட்டதாக, சுத்தம் இல்லாததாக இருக்கிறது. அப்படித்தான் இல்லையா? சுத்தம் பண்ணிக் கொண்டார், மற்ற மாறி சரிதான்.
செய்தியை தொடர்ந்து கேட்க மறுபக்கம் திருப்பவும்.